அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் திங்கள் 19 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் தனது ஆதரவாளர்கள் அரசியல் காரணங்களுக்காக கைது செய்யப்படுவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே புகார் கூறியிருப்பது பற்றிய செய்திக்குறிப்பு. யாழ்ப்பாண மாவட்டத்தில் பாடசாலை ஒன்றில் மாணவர்கள் குடிக்கும் தண்ணீர் தொட்டியில் விஷம் கலக்கப்பட்டதால் 27 மாணவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி.
மருத்துவர்களுடன் பேசினோம். அவர்கள் ஆபத்து நிலையில் இல்லை என்பதையும், அவர்களை இந்த வகையிலும் ஒரு 48 மடத்தியாலும் தொடக்கம் 72 மடத்தியாலும் அவதானிப்பிலே வைக்கப்பட்டு பின்னர்
வைணவ சமய சீர்திருத்தவாதி ராமானுஜரின் வாழ்க்கை குறித்த தொலைக்காட்சி தொடருக்கு திமுக தலைவர் கருணாநிதி வசனம் எழுதுவது குறித்த சர்ச்சை பற்றிய செய்திக்குறிப்பு.
நாத்திகராக வாழ்க்கை நடத்துவது ஒரு பகுதி, அதே போல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில் அது மக்களிடம் வேதங்கள் இல்லாமல் அல்லது எது ஒழிக்கப்பட வேண்டியதோ அவற்றை ஒழித்து மக்களை இணைத்துக் கொண்டு செல்லக்கூடியது ஒரு வகையான சீர்திருத்தம் தான்.
ஆகியவை இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் புனிதசீலன் பிரதீபன்.
துனிஸ் நகரின் அருங்காட்சியகத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மீது நடந்த மோசமான தாக்குதல் தொடர்பில் 9 பேரை கைது செய்துள்ளதாக துனிசிய நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இரு துரிசிய ஆயுததாரிகளும் லிபியாவில் இஸ்லாமியவாதிகளால் பயிற்றுவிக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இந்த தாக்குதலை அடுத்து பல சுற்றுலா நிறுவனங்கள் துனிசியாவில் தமது செயற்பாடுகளை இடைநிறுத்தி அல்லது மட்டுப்படுத்தி உள்ளன. தாக்குதல் நடந்தபோது அருங்காட்சியகத்தில் இருந்த சுற்றுலா பயணிகளை ஏற்றி வந்த இரு சொகுசு கப்பல் நிறுவனங்கள் அடுத்த அறிவித்தல் வரை தமது சேவைகளை நிறுத்தியுள்ளன. ஏனையவை தலைநகருக்கான தமது சுற்றுலாக்களை நிறுத்தியுள்ளன. மேலதிக பாதுகாப்பு நடவடிக்கையாக துனிசிய இராணுவம் முக்கிய நகரங்களில் நிறுத்தப்பட்டுள்ளன.
ரஷ்யாவுடனான உறவு மற்றும் கிரேக்கத்தின் கடன் பிரச்சினை ஆகியவை குறித்து கலந்தாலோசிப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்கள் பிரசல்ஸில் சந்திக்கின்றனர். கிழக்கு யுக்ரைனில் யுத்த நிறுத்தம் முழுமையாக அமுல்படுத்தப்படும் வரை மாநாட்டில் ரஷ்யா மீது தடையை தொடர இந்த உச்சிமாநாடு ஒப்புதல் தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் இயற்கை எரிவாயுவை நம்பியிருப்பதை பற்றியும் இந்த மாநாடு விவாதிக்கும். இதேவழி மாநாட்டிற்கு வெளியே கிரேக்க பிரதமர் இன்று ஜெர்மன், பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுடனும் முக்கிய பேச்சுக்களை நடத்தவுள்ளார்.
சியேரா லியோனில் இபோலா நோயை முறியடிக்கும் முயற்சியாக சுமார் 25 லட்சம் பேர் அடுத்த வாரத்தில் 3 நாட்களுக்கு வீடுகளில் முடக்கி வைக்கப்பட உள்ளனர். தலைநகர் ஃப்ரீ டவுன் மற்றும் நாட்டின் வடக்கு பகுதிகளில் உள்ள மக்கள் வீடுகளுக்குள் இருப்பார்கள் என்று அரசாங்கத்தின் பேச்சாளர் ஒருவர் பிபிசியிடம் கூறினார். இந்த நாட்களில் வீடுகளுக்கு செல்லும் சுகாதார பணியாளர்கள் இபோலா நோய் அறிகுறிகளை பரிசோதனை செய்து சடலங்களை தொடுவதனாலும் இபோலா நோயாளிகளை நாட்டு மருத்துவர்களிடம் கொண்டு செல்வதாலும் உள்ள ஆபத்துக்கள் பற்றி மக்களை தெளிவுபடுத்த உள்ளனர். சியேரா லியோனிலும் கினியிலும் வாரந்தோறும் புதிய நோயாளிகள் பதிவாகின்றமை குறிப்பிடத்தக்கது.
தாய்லாந்தின் முன்னாள் பிரதமர் யிங்லக் ஷினவத்ரா மீது சுமத்தப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலான வழக்கின் விசாரணையை அவர் எதிர்கொள்ள வேண்டுமென்று தாய்லாந்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒரு அரிசி மானிய திட்டம் தொடர்பில் யிங்லக் ஷினவத்ரா மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன. வழக்கின் முதல்கட்ட விசாரணை எதிர்வரும் மே மாதம் நடைபெறும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தாய் இராணுவத்தால் கடந்த ஆண்டு பதவியிறக்கம் செய்யப்பட்ட பின்னர் இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு தீர்மானம் கடந்த ஜனவரி மாதம் அந்த நாட்டு பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. பல பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான விவசாயிகளுக்கு மானியம் வழங்கும் திட்டத்தில் அவர் அலட்சியம் காண்பித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
ஏமனின் தென்னகரான ஏதேனில் போர் விமானங்கள் தாக்குதல்களை நடத்தியுள்ளன. சர்வதேச விமான நிலையம் மீது ஹவுதி ஆதரவு படைகள் நடத்திய தாக்குதலை அதிபர் ஹாதியின் படைகள் முறியடித்து சில நேரத்தின் பின்னர் இந்த விமான தாக்குதல் நடந்துள்ளன. தலைநகர் சனாவை கைப்பற்றி வைத்துள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களிடமிருந்து தப்பி வந்த அதிபர் ஹப்த் ரப்பு மன்சூர் ஹாதி ஏதேனில் புதிய அதிகார மையம் ஒன்றை நிறுவ முயன்று வருகிறார். சனாவிலிருந்து வந்த இந்த விமானங்கள் அதிபரின் மாளிகையை தாக்க முயன்றதாகவும் முரண்பாடான தகவல்கள் வெளியாகியுள்ளன.
அமெரிக்க அரசு வெளியிடும் புவியை வெப்பமடைய செய்யும் கிரீன் ஹவுஸ் வாயுவை குறைக்கும் ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா இன்று கையெழுத்திடவுள்ளார். அமெரிக்க அரசாங்கத்திற்கு சேவைகளை வழங்கும் பல நிறுவனங்களும் தாங்கள் வெளியிடும் மாசு கலந்த வாயுக்களை வெட்ட உறுதியளிக்க உள்ளன என அமெரிக்க அதிபர் அலுவலகம் அறிவித்துள்ளது. பராக் ஒபாமாவின் பதவிக்காலம் இன்னும் 2 ஆண்டுகளே எஞ்சியுள்ள நிலையில் அவர் காலநிலை மாற்றம் குறித்த பிரச்சினைகளுக்காக போராடுவதற்கு முன்னுரிமை வழங்கவுள்ளார்.
செய்தியறிக்கை கேட்டீர்கள். தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம். இன்றைய செய்தியில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது ஆதரவாளர்கள் முறையற்ற வகையில் பக்கச்சார்பற்ற வகையில் கைது செய்யப்படுவதாக புகார் கூறியிருக்கிறார். இது குறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் கொழும்பிலிருந்து செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
நபர்களை கைது செய்யும் போது போலீசார் பக்கச்சார்பான முறையில் செயற்பட்டு வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். மஹார சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சரண குணவர்தனவை சந்திப்பதற்காக அங்கு விஜயமுன்றையை மேற்கொண்ட போதே மஹிந்த ராஜபக்ஷ இதனை ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் தன்னுடன் மிக நெருக்கமாக செயற்பட்ட நபர்கள் தற்போது அடிப்படையற்ற முறையில் கைது செய்யப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷ இது நல்லாட்சி அல்ல என்றும் தெரிவித்தார். நபர்களை கைது செய்யும் போது பொறுப்புடன் செயற்படுமாறு போலீசாரை கேட்டுக்கொண்ட மஹிந்த ராஜபக்ஷ இவ்வாறான செயல்கள் சம்பந்தமாக அவதானத்தை செலுத்துமாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரை கேட்டுக்கொண்டார். அழுத்தங்களுக்கு அடிப்பணிந்து செயற்பட வேண்டாம் என்று போலீசாரிடம் மேலும் வேண்டுகோள் விடுத்தார் மஹிந்த ராஜபக்ஷ. இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள போர் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக ஆராய்வதற்கு உள்நாட்டு விசாரணையொன்றை மேற்கொள்ள போவதாக வெளிநாட்டு அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ள கருத்து குறித்து கேட்டபோது உறுதிமொழிகளை வழங்கினால் அதனை மேற்கொள்ள வேண்டும், இது அவர்களது அரசாங்கம், அவர்களுக்கு எதுவும் செய்ய முடியும் என்று தெரிவித்தார் மஹிந்த ராஜபக்ஷ. இவ்வாறு விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதன் மூலம் போரில் ஈடுபட்ட இராணுவத்தினர் காட்டிக் கொடுக்கப்படுவார்கள் என்று எதிர்கட்சிகள் தெரிவித்து வரும் கருத்து குறித்து கேட்டபோது அரசாங்கம் அவர்களை காட்டிக் கொடுக்க கூடும், ஆனால் போர் வீரர்களை மக்கள் காட்டிக் கொடுக்க மாட்டார்கள் என்று தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ. இதேவேளை தேசிய கீதத்தை தமிழில் பாடுவதற்கு சட்டத்தின் கீழ் எந்தவிதமான அவகாசங்களும் இல்லை என்று பிவித்துரு ஹெல உரிமை அமைப்பின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். இலங்கை அரசியல் யாப்புக்கமைய சிங்கள மொழியில் மாத்திரமே தேசிய கீதத்தை பாட முடியும். தமிழ் மொழியில் அதனை பாட வேண்டுமா? ஆனால் அரசியல் யாப்புக்கு திருத்தங்களை மேற்கொள்வதன் மூலம் மாத்திரமே அதனை செய்ய முடியும். இதனை மேற்கொள்வதற்காக அரசியல் யாப்புக்கு திருத்த சட்ட மூலம் ஒன்று கொண்டுவரப்பட்டால் அது நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை வாக்குகளினால் அங்கீகரிக்கப்பட்ட பின்பு அதனை சர்வஜன வாக்கெடுப்பொன்றின் மூலம் மக்கள் அனுமதித்தால் மாத்திரமே தேசிய கீதத்தை தமிழ் மொழியில் பாட முடியும் என்று தெரிவித்தார் பிவித்துரு ஹெல உரிமை அமைப்பின் தலைவர் உதயகமன் பில.
கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார். யாழ்ப்பாணம் ஏழாலையில் உள்ள பாடசாலை ஒன்றில் குடிக்கும் தண்ணீரில் விஷம் கலந்த நிலையில் அங்கு பல மாணவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்து அந்த சம்பவ இடத்துக்கு சென்று பார்வையிட்ட இலங்கை வடமாகாண கல்வி அமைச்சர் குருகுலராஜா அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
யாழ்குடாநாட்டின் நிலத்தடி நீர் சற்று மாசடைந்திருப்பதாகவும் இதனாலே வலிகாமத்தில் உள்ள பல கிராமங்களிலே இந்த தண்ணீர் மாசடைந்திருப்பதனால் அவர்களுக்கு நீர் விநியோகத்தை பிரதேச சபைகள் மேற்கொண்டு வருகின்றன. அந்த அடிப்படையிலே வலிகாமத்தில் உள்ள பல பாடசாலைகளுக்கும் இவ்வாறாக தண்ணீரை நாங்கள் விநியோகம் செய்கிறார்கள் பிரதேச சபையினர்கள். அந்த வகையிலே இந்த பாடசாலையும் ஸ்ரீ முருகன் வித்யாசாலை வேளாளியில் உள்ள பாடசாலைக்கும் தண்ணீர் விநியோகத்தை வெளியில் இருந்துதான் நல்ல தண்ணீரை வழங்குவார்கள். அவருடைய தண்ணீர் தாங்கி ஒரு பிளாஸ்டிக் டேங்க், அது பள்ளியினுடைய முகப்பிலே அந்த சுற்றுமதிலுக்கு அருகே அதை வைத்திருக்கிறார்கள். அதை சுற்றுமதிலுக்கு முன்னாக தெரு இருக்கிறது. சிறுவிலே பொதுமக்கள் போய் வரலாம். இரவு வழியிலே யாரோ விஷமிகள் அந்த தண்ணீர் தொட்டியிலே பிளாஸ்டிக் டேங்கில் ஒரு நச்சு போத்தில இந்த தாவரங்களுக்கு வீசுகின்ற நச்சு பொருளை போத்திலுடன் அதற்குள்ளே போட்டிருக்கிறார். மலையிலே மாணவர்கள் வருகின்ற பொழுது தண்ணீரை பருகி இருக்கிறார்கள். ஒரு பெரிய மாணவன் பருக சென்ற பொழுது அதனுடைய மனத்திலே ஒரு மனம் இருப்பதை அவதானித்து உடனடியாக அதை பள்ளி அதிபருக்கு தெரியப்படுத்தி ஆசிரியர்களுக்கு தெரியப்படுத்தி உடனடியாக விரைவாக அவர்கள் நடவடிக்கை எடுத்தபடினால் குழந்தைகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்.
எவ்வளவு குழந்தைகள் இந்த சம்பவத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்?
27 என்று நினைக்கிறேன். அது எனக்கு கிடைத்த இறுதி தகவலின்படி. அதன் பின்னர் ஏதாவது நடந்திருக்குமோ தெரியவில்லை.
அவர்கள் எல்லாரும் மருத்துவ சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்களா?
மருத்துவ சிகிச்சைக்காக அவர்கள் யாழ் பொதுனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு நானும் அமைச்சர் ஐங்கிரணேசன் அவர்களும் சென்று பார்வையிட்டோம். எல்லா குழந்தைகளையும் பார்வையிட்டோம். அவர்களுடைய பெற்றார்களும் அங்கு இருக்கிறார்கள். மருத்துவர்களுடன் பேசினோம். அவர்கள் ஆபத்து நிலையில் இல்லை என்பதையும் அவர்கள் இந்த வகையிலும் ஒரு 48 மடத்தியாலும் தொடக்கம் 72 மடத்தியாலும் அவதானிப்பிலே வைக்கப்பட்டு பின்னர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுவார் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார்.
இந்த சம்பவம் தொடர்பாக ஏதாவது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு யாராவது தடுத்து வைக்கப்பட்டவர்களுக்கு
உடனடியாக அமைச்சர் ஐங்கிரணேசனும் நானும் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரதி போலீஸ் மா அதிபரை சந்தித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி கோரியிருக்கிறோம். அவரும் உயர்மட்ட அதிகாரிகளை அனுப்புவதாகவும் நாட்டினது போலீஸ் மா அதிபருக்கு இந்த விடயம் சம்பந்தமாக தெரியப்படுத்தியிருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். நானும் எனது பங்குக்காக அதியுத்தம ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த கோரிக்கையை விடுக்க இருக்கிறேன். ஏனெனில் இது ஒரு உயர்மட்ட பிரச்சனையாக இருப்பதனால், தேசிய மட்ட பிரச்சனையாக இருப்பதனால் இந்த நாட்டிலே இவ்வாறான ஒரு பிரச்சனை முன்னதாக நடந்திருக்குமோ என்பது சரியாக தெரியவில்லை. எனவே இது விஷமிகளால் செய்யப்பட்டது என்பதனால உயர்மட்ட குழு ஒன்றை அனுப்பி அதன் விசாரணைகளை முடக்கிவிட்டு சூத்திரதாரிகளை கண்டிப்பாக கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக.
சரி, இந்த நீங்கள் சொல்வது போல இந்த வாட்டர் டேங்க் நீங்கள் சொல்வதை வைத்து பார்த்தால் சுற்றுமதிலுக்கு வெளியே தெருவை ஒட்டி இருப்பது போல தெரிகிறது. இதை இன்னும் பாதுகாப்பாக பள்ளியின் வளாகத்துக்குள்ளேயே வைத்து அதை குறிப்பாக வெளியார் யாரும் அணுக முடியாத அளவுக்கு கொண்டு வந்து வைத்து மூடி போட்டு மூடி போன்ற அந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பரிசீலிக்கப்படுகின்றனவா இந்த கட்டத்தில்?
உடனடியாகவே அதை செயற்பட்டிருக்கிறது. நாளை வெள்ளிக்கிழமை இதை பதட்டம் நிலவுவதனால் அந்த பள்ளிக்கு விடுமுறையை அறிவிக்கும்படியும் உடனடியாகவே எனது அமைச்சரிலிருந்து அவர்களுக்கு புதிய ஒரு வாட்டர் டேங்க் தாங்கியுடன் அதை ஸ்டாண்ட் அதை வைப்பதற்குரிய அந்த தாங்கியுடன் அதை அனுப்பியிருக்கிறோம். அது தெருவோரத்திலே வைப்பதற்குரிய முக்கியமான காரணம் என்னவெனில், தண்ணீர் தாங்கிகளிலே பவுசரிலே தண்ணீரை கொண்டு வருகின்ற பொழுது பள்ளி வளவுக்குள்ளே அதை வாகனத்தை உள்ளே அனுப்புவது கொஞ்சம் பிரச்சனையாக இருப்பதனால் இந்த தெருவோரத்திலே தண்ணீர் டேங்கை வைக்கின்ற பொழுது லேசாக அந்த பவுசரிலிருந்து தண்ணீர் நிரப்பலாம். எனவே இப்பொழுது நான் அந்த பாடசாலைக்கு குறிப்பிட்டு அந்த பாடசாலையிலே தகுந்த நடவடிக்கையை மேற்கொள்கிறார்கள். தண்ணீர் அந்த டேங்கை உள்ளே வைப்பதற்கு அதற்கு தெருவோரத்திலிருந்து தண்ணீரை பம்ப் செய்வதற்குரிய குழாய்களையும் பொருத்தும்படியும் கூறி அதை வழங்கியிருக்கிறார்கள். திங்களிலிருந்து அந்த நடவடிக்கையை அவர்கள் பாடசாலையிலே மேற்கொள்வார்கள். நாளைய தினம் பாடசாலையிலே பெற்றாரை கூப்பிட்டு ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கை நடத்தி இந்த விடைகளை எல்லாம் ஆராய்ந்து பள்ளியை சுமூகமாக திங்கட்கிழமை நடத்துவார்கள்.
சரி, இந்த சம்பவத்தின் அடிப்படையில் மற்ற வடமாகாணத்தின் மற்ற பாடசாலைகளில் குடிநீர் வசதி மற்றும் அந்த குடிநீர் வசதிக்கான பாதுகாப்பு குறித்து நீங்கள் ஆராய்கிறீர்களா?
சாதாரணமான பாடசாலையிலே குடிநீர் வசதியாக பாதுகாப்பாக இருக்கும் என நம்புகிறேன். இப்பற்றிய பாடசாலைகளுக்கும் இந்த பாதுகாப்பை நடைமுறைப்படுத்தும்படி செயலாளர் அவர்கள் கடிதங்களை அனுப்பியிருக்கிறார்.
வடமாகாண கல்வி அமைச்சர் குருகுலராஜா. இலங்கையில் நாளை மறுதினம் அதாவது மார்ச் 21 முதல் முகத்தை மூடும் வகையிலான தலைக்கவசங்களை மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று 2 வாரங்களுக்கு முன்னர் அரசாங்கம் தடை கொண்டு வந்திருந்தது. எனினும் இதுகுறித்து எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து அந்த தடையை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. தலைக்கவசம் அணிவது தொடர்பான சட்டங்கள் பற்றியும் அவற்றை தடை செய்வது பற்றிய யோசனை தொடர்பாகவும் போக்குவரத்து காவல்துறையின் ஓய்வு பெற்ற துணை போலீஸ் மா அதிபர் பேரின்ப நாயகம் அவர்களை கேட்டார் ஜெயபிரகாஷ்.
இலங்கையில் இன்று 5 மில்லியன் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் 3 மில்லியனுக்கு மேலாவது மோட்டார் சைக்கிள் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. வறுமையான மக்கள் பிரயாணத்துக்காக இந்த மோட்டார் சைக்கிளை பாவிக்கிறார்கள். இப்படி பாவித்து கொண்டு வரும் பொழுது 1990 மோட்டார் சைக்கிள் விபத்துகள் கூடி கொண்டு வருகிறவர்களால் ஹெல்மெட் தலைக்கவசம் பாவிக்கிறத பற்றி ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது. ரெகுலேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணது 11 ஜனவரி 1991. அதில் போட்டிருக்காங்க ஹெல்மெட் பாவிக்கலாம், ஆனால் ஹெல்மெட் பாவிக்க தடை செய்யப்பட்டிருக்கின்றன. கண் இமைக்கும் நாடிக்கும் தெரியக்கூடியதா ஹெல்மெட்டுக்கு மறைக்கப்படாது. கண் இமைக்கும் நாடிக்கும் தெரியக்கூடியதா இருக்கணும். ஆனால் பிளெயின் கிளாஸ் போடலாம், டிண்டட் கவர் பண்ண கிளாஸ் போடப்படாதும் சட்டம் இருக்கிறது.
ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் என்கின்ற முகத்தை உள்ளடக்கிய விதத்தில் அணியக்கூடிய தலைக்கவசங்கள் எந்த அளவுக்கு விபத்துகள் மூலம் ஏற்படுகின்ற பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு உதவக்கூடியது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்?
இப்போ 70 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனம் சென்றால் 50% மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் பல்தொகுதி வரையான காயங்கள் உட்படுகிறது. இவர்கள் 35% மாணோர் எலும்பு முறிகளுடன் கூடிய கிகழ்பாகங்களில் வருது. 25 மேலோர் தலையில் காயம்படுகிறது. தலையில் காயம்படுகள் மரணம் அடைகிறார்கள். அப்போ அந்த மரணத்தை குறைப்பதற்காக தான் ஹெல்மெட் சட்டம் கொண்டு வரப்பட்டது. இப்போ பிளெயின் கிளாஸ் எடுத்து போட்டு ஃபுல் ஃபேஸ் எடுத்து போட்டு ஒரு சன் கிளாஸ் போட்டு கொண்டு போனால் அது தடுக்க இயலுமா? தடுக்க இயலாது. சன் கிளாஸுக்கும் இந்த ஃபுல் ஃபேஸுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. ஆனபடியால் இவர்கள் இந்த சட்டம் கொண்டு வரது பிழை.
ஆனால் 2014 முடிவடைந்த கடந்த ஆண்டில் மட்டும் 127 குற்றச்சம்பவங்கள் வந்து தலைக்கவசம் அணிந்தவர்களால் தான் செய்யப்பட்டிருக்கின்றன. அவற்றில் உயிரிழப்புகள், கொலைகள், அது மட்டுமல்லாமல் திருட்டுகள், கொள்ளைகள், இப்படி பல குற்றச்செயல்களுக்கு இந்த தலைக்கவசத்தை தான் அணிந்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையில்தான் முழுமையாக முகத்தையும் உள்ளடக்கிய விதத்தில் மூடக்கூடிய ஒரு தலைக்கவசத்தை தடை செய்திருப்பதாக போலீஸ் பேச்சாளர் அப்போது கூறியிருந்தார். அப்படியான ஒரு போலீசாரின் வாதத்துக்கு உங்களுடைய கருத்து என்ன?
என்னுடைய வாதம் என்னென்றால், முதலாவது தலைக்கவசம் அணிந்து கொண்டு உள்ளுக்கு போய் துவக்கோல் ரிவால்வர் பாவிச்சு தான் குழந்தை களவு செய்தார். மற்றது ஒரு பேங்குக்குள்ளே போய்க்கு முன்னே ஹெல்மெட்டை கிளட்டி போட்டு உள்ளுக்கு போக சொல்ல வேண்டும். தலைக்கவசம் மக்களுக்கு கட்டாயம் வேணும். இலங்கையில் ஆர்மி நேவி யாப்போ சாக்களை விட மற்றவர்களின் கையிலே துவக்கோ ரிவால்வரும் இருக்கப்படாத சட்டம் கொண்டு அதுக்கு பெரிய தண்டனை கொடுத்தால் இந்த களவு தான் நின்று போகும். ஆனால் தலைக்கவசத்தை நிப்பாட்டப்படாது. கண் இமைக்கும் நாடிக்கும் இடையில தெரியக்கூடியதான் ஒரு வைசர், ஒரு பிளெயின் கிளாஸ் மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி போட்டுக்கொண்டு போகலாம். ஏனென்றால் டஸ்ட் இதெல்லாம் வந்து கணக்கு வரும். மழை பெய்ய தண்ணி வந்தால் மோட்டர் சைக்கிள் ஓட இயலாது. முன்னுக்கு கார் போனால் புகை வந்து அடிக்கும். அதுக்காகத்தான் கட்டாயம் வேணும்.
அப்போ அரசாங்கத்திற்கு இருக்கிற மாற்று வழி என்னவாக இருக்க முடியும்? இப்படியான ஒரு ஹெல்மெட்டை இல்லாமல் அரசாங்கம் மிக பாதுகாப்பான ஒரு ஹெல்மெட் என்று வேறு ஏதாவது ஒரு வகையான தலைக்கவசத்தை கொண்டு வர முயற்சிக்கலாமா?
இயலாது, இயலாது. WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலகம் முழுக்க இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து போயினும் ஹெல்மெட் போட வேண்டும். வியட்நாம், லாகோஸ், கம்போடியா அந்த இடத்துல இப்போ முக்கியமாக ஹெல்மெட் போட்டு இந்த விபத்தை குறைக்கிறார்கள். இலங்கையில் 1991 ஹெல்மெட் கொண்ட பிறகு விபத்துகள் எல்லாம் குறைந்து விட்டது. 127 வழக்குக்காக ஹெல்மெட்டை தடை செய்ய இயலாது.
இலங்கையில் தற்போது பாவனையில் இருக்கின்ற மோட்டார் சைக்கிள் தலைக்கவசங்கள் எந்த அளவுக்கு சர்வதேச தராதரங்களுக்கு அமைவாக இருக்கின்றன?
தலைக்கவசங்கள் இலங்கையில் 1931 ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரொடெக்டிவ் ஹெல்மெட் யூசர்ஸ் என்று ஸ்ரீலங்கா ஸ்டாண்டர்டுக்கு, அந்த ஸ்டாண்டர்டுக்கு புதிய தகுந்தால் ஹெல்மெட்டுகள் கடையில் விற்கிறார்கள். அதே ஹெல்மெட் தான் பாவிக்கிறார்கள். அது அப்ரூவ்ட் ஹெல்மெட் என்று சொல்கிறது, அப்ரூவ்ட் அந்த ஹெல்மெட் தான் பாவிக்கிறார்கள். அப்படி பாவி காட்டில் உடனே தெரியும் இவர் இந்த ஹெல்மெட் அப்ரூவ்டா இல்லையான்னு. போலீஸ் உத்தியோகத்துக்கு நல்லா தெரியும் அந்த சின் ஸ்டெப், அந்த முகம் மூடியெல்லாம் பார்க்க தெரியும் அப்ரூவ்டா இல்லையான்னு. அந்தபடியால் 100-90% அப்ரூவ்ட் ஹெல்மெட் தான் பாவிக்கணும் எல்லாரும். ஏன்னா தலையை காப்பாற்றணும், காயங்களை காப்பாற்றுறதுக்காக அவர்கள் பாவிக்கிறார்கள்.
துணை ஓய்வு பெற்ற துணை போலீஸ் மாதிபர் பேரின்பநாயகம். இலங்கை கண்ணோட்டம் இத்துடன் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
இனி இந்திய கண்ணோட்டம். பகுத்தறிவு, கடவுள் மறுப்பு என்ற கொள்கைகளை தமது பாரம்பரியமாக கொண்ட திராவிட கழகத்தின் சேய் கட்சியான திமுக கட்சியின் தலைவர் கருணாநிதி, வைணவ சீர்திருத்தவாதி ராமானுஜரின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் தொலைக்காட்சி தொடருக்கு வசனம் எழுதுவது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்த ஒரு செய்தி குறிப்பை வழங்குகிறார் சென்னையில் இருந்த நம்முடைய செய்தியாளர் முரளிதரன்.
அம்பா எந்த காலத்திலே பேசினாள்? அறிவு கெட்டவனே, பேசுவதாயிருந்தால் என் தங்கையின் கற்பை சூறையாட துணிந்த போதே அடையே பூசாரி அறிவு கட்ட அற்பனே நில் என்று தடுத்திருக்காதா? உனது பலாத்கார அணைப்பிலே சிக்கிய என் தங்கை 1000 முறை இந்த பராசக்தியை அடைத்தாளாமே, ஓடி வந்து அபயம் கொடுத்தாளா?
திமுக தலைவர் கருணாநிதியின் வசனத்தில் 1952 வெளிவந்த பராசக்தி படத்தில் இடம்பெற்ற வசனம் இது. கடவுளின் இருப்பை கேள்விக்குள்ளாக்கிய இந்த படத்தின் வசனங்கள் 65 முந்தைய தமிழகத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தின. கடவுளை பற்றி எழுதப்பட்ட வசனங்களுக்காக இந்த படத்திற்கு அளித்த தணிக்கை சான்றிதழை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென மாநில அரசு கோரும் அளவுக்கு இந்த படத்தின் வசனங்கள் இருந்தன. இப்போது தனியார் தொலைக்காட்சியில் கருணாநிதியின் வசனத்தில் வெளிவரவிருக்கும் ஒரு தொலைக்காட்சி தொடரும் சிறிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.
ராமானுஜர் மதத்தில் புரட்சி செய்த மகான். கலைஞரின் கைவண்ணத்தில் விரைவில்.
11வது நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்த சமய சீர்திருத்தவாதியும் விசிஷ்டாத்வைதவாதியுமான ராமானுஜரின் வாழ்க்கை வரலாறு தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் தொடராக வெளிவரவுள்ளது. இந்த தொடரின் திரைக்கதை வசனத்தை எழுதியிருக்கிறார் திமுக தலைவர் கருணாநிதி. இது சமூக வலைதளங்களில் விவாதங்களை எழுப்பியிருக்கும் நிலையில் இது குறித்து விளக்கம் ஒன்றையும் கருணாநிதி அளித்துள்ளார். ஒருவரை பாராட்டுவதாலேயே அவருடைய அனைத்து கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டு விட்டதாக பொருள் கொள்ளக்கூடாது என்றும், ராமானுஜரின் வாழ்க்கை வரலாறு என்றதும் எதையெதையோ எண்ணி யாரும் குழப்பமடைய தேவையில்லை என்றும் கருணாநிதி கூறியுள்ளார். ராமானுஜரை பற்றிய தொடரை எடுப்பதற்கான யோசனையை தந்தவரே அவர்தான் என்கிறார் தொடரின் இயக்குநரும் தயாரிப்பாளருமான குட்டி பத்மினி.
பேச்சுவாக்கலதான் வந்தது. பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த சீரியல் பண்ணலாமா அது பண்ணலாமா வரும்போது ராமானுஜர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது அவர் தான். அப்ப நான் உடனே ஆட்சியோட கேட்டேன். அப்ப நான் சொன்னேன், எப்படி இத உங்க கொள்கைகளுக்கு எப்படி இது வந்து சரி வரும் அப்படின்னு கேட்ட போது அவர் என்ன சொன்னாருன்னா, பாரதிதாசனே வந்து அவரை பத்தி சொல்லியிருக்காரு, அண்ட் இது வந்து ஜாதி மதம் வந்து இல்ல அப்படிங்கறதுக்கு ராமானுஜர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கோம் புஸ்தகத்துல கிரந்தத்துல, நீங்க அதை அப்படியே நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க, அதுக்கு நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் நோட்ஸ் வச்சிருக்கேன், அதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சோ நல்ல விஷயம் மக்கள்கிட்ட போய் சேரணும் அவர் நினைச்சது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருந்ததுங்க.
கருணாநிதி இந்த முயற்சியை பகுத்தறிவு இயக்கத்திற்கு எதிரானதாக பார்க்க தேவையில்லை என்கிறார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அருள்மொழி.
அதாவது கடவுளை மறுத்து அல்லது அந்த கோயில்கள் வேண்டாம் என்று புறக்கணித்து நாத்திகராக வாழ்க்கை நடத்துவது ஒரு பகுதி. அதே போல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில் அது மக்களிடம் வேதங்கள் இல்லாமல் அல்லது எது ஒழிக்கப்பட வேண்டியதோ அவற்றை ஒழித்து மக்களை இணைத்து கொண்டு செல்லக்கூடியது ஒரு வகையான சீர்திருத்தம் தான். ஆகையினால அந்த சீர்திருத்தத்தை செய்தவர் என்கிற அளவில் ராமானுஜரை பற்றியும் அவர் மேற்கொண்ட முயற்சிகளை பற்றியும் நமக்கு வரலாற்றிலே செய்திகள் இருக்கின்றன. ஆகையினால அந்த செய்திகளையும் அப்படிப்பட்ட ஒருவருடைய வாழ்க்கை வரலாற்றுக்கு கதை வசனம் எழுதுவது என்பது அது ஒரு பெரிய தவறாகவோ அல்லது இந்த பகுத்தறிவு கருத்துக்கு இயக்கத்துக்கு எதிரானது என்றோ நாம் பார்க்க தேவையில்லை.
ராமானுஜரை பற்றி நூல்களை எழுதியவரான எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதியிடம் இந்த தொடருக்கு வாழ்த்தை பெறும்படி கருணாநிதி கூறியுள்ளார். அந்த காலத்திலேயே ஒருவர் இவ்வளவு சீர்திருத்த கருத்துக்களை கொண்டிருந்திருக்கிறாரே என்பதால் கருணாநிதி இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாம் என்கிறார் இந்திரா பார்த்தசாரதி.
வைணவத்தினால அந்த ஜாதி பிரிவுகள்லாம் ஒழிஞ்சு விடும் என்று உறுதியாக நம்பினார். அதனால கலைஞர் அவருடைய சீர்திருத்தவாதிங்கிற முறையில பாக்கிற விரும்புதான் நினைக்கிறேன். 11ஆம் நூற்றாண்டு ஒருத்தர் இப்படி பாத்திருக்காருன்னு எனக்கு நிச்சயமாக அவர் மேல ஒரு மதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால நான் நினைக்கிறேன்.
கருணாநிதி ஆன்மீகத்தை நாடுகிறாரோ என்றும் தனக்கு தோன்றுவதாக சொல்கிறார் இந்திரா பார்த்தசாரதி.
ஆன்மீகம் வேற, சமயம் வேற. சமயம்ங்கிறது நடைமுறைகள், வழிபாடு, செயல்பாடுகள், ரிச்சுவல்ஸ், ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க ஆன்மீகம் சிந்தனை, அது வந்து உள்ளத்தினால சிந்தித்தல். நான் இப்ப இந்த கருணாநிதி பார்க்க விரும்புறதுனால அவர் ஆன்மீகவாதியா மாறிட்டு வர்றாரோ நினைக்கிறேன்.
தற்போது தன்னுடைய முகநூல் பக்கத்திலும் ராமானுஜர் படத்தை பதிவு செய்து தன்னுடைய கொள்கை உறுதியை யாரும் ஐயுற தேவையில்லை என்றும் கருணாநிதி கூறியுள்ளார். இந்த ராமானுஜர் தொடர் வரும் மே மாதத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கிறது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஒருவர் சாதி இந்துக்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தை போலீசார் சரியாக கையாளவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. இதுகுறித்து மீண்டும் சென்னையிலிருந்து முரளிதரன்.
கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்களால் கடுமையாக தாக்கப்பட்ட விவகாரத்தில் போதுமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. மார்ச் மாதம் 2ஆம் தேதி என்ற இரவில் கருவானூர் கிராமத்தில் நடந்த கோவில் திருவிழாவில் கலந்து கொண்ட பழங்குடி இனத்தைச் சேர்ந்த 20 வயது இளைஞரான அரவிந்த் என்பவரை மேல் ஜாதியைச் சேர்ந்த சிலர் கடுமையாக தாக்கியிருப்பதாக அரவிந்தின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பிபிசியிடம் பேசிய அரவிந்தின் சகோதரி சரிதா, தன் சகோதரனை தாக்கியவர்கள் ஜாதி பெயரை சொல்லியே அடித்ததாகவும், அவர் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டபோது அவரது வாயில் சிறுநீர் கழிக்கப்பட்டதாகவும் கூறினார்.
50 பசங்க அடிச்சிருக்காங்க சார், 50 பேரு தர்ற மாதிரியே அடிச்சிருக்காங்க. இந்த தெரிஞ்ச பசங்க மட்டும் 7 பேரு, தெரியாத பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது வந்து அவனுக்கு வந்து நினைவே இல்ல, சுயநலவே இல்ல. அப்பதான் ஒருத்தன் பெல்டால பிடிச்சி பீக்கிறான் சார் மணின்றவன், தண்ணி தண்ணின்னு கேக்குறான் அந்த மணின்றவன், மூத்தத்தை பேய்ங்கடா அவன் வாயில
வழக்காகவும் தங்களுடைய கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பஞ்சாயத்தை கூட்டி இந்த விவகாரத்தை தீர்க்க முயன்றதாகவும் கூறுகிறார் சரிதா. இது பற்றிய செய்திகள் ஊடகங்களில் கசிய ஆரம்பித்ததை அடுத்து மாவட்டத்தின் காவல்துறை உயர் அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் இதுகுறித்து புதிய வாக்குமூலம் ஒன்றை அரவிந்திடம் பெற்று வருகின்றனர். அம்மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கண்ணம்மாளிடம் இந்த சம்பவம் குறித்து விளக்கம் கேட்க முயற்சித்த போது இப்போதுதான் இது குறித்த தகவல்களை சேகரித்து வருவதாக மட்டுமே தெரிவித்தார். தமிழகத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள் மீதான வன்கொடுமைக்கு எதிராக கடுமையான சட்டங்கள் இருந்தபோதும் இம்மாதிரி சம்பவங்கள் அவ்வப்போது தொடர்ந்து நடந்து வருகின்றன. 2002 திண்ணியம் என்ற இடத்தில் தாழ்த்தப்பட்டவர்களது வாயில் மனித கழிவுகள் திணிக்கப்பட்டன. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் விருதுநகர் மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர் ஒருவர் மேல்ஜாதி மாணவர்களால் கடுமையாக தாக்கப்பட்டார்.
சென்னையிலிருந்து முரளிதரன்.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி விளையாட்டுச் செய்தி ஒன்று. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று காலிறுதி ஆட்டத்தில் வங்கதேச அணியை வீழ்த்தி அரையிறுதிப் போட்டியில் நுழைந்திருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் பிரதீபன் புரிதிசீலன்.
உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரின் இரண்டாவது காலிறுதி ஆட்டத்தில் வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் இந்திய கிரிக்கெட் அணி 109 ரன்களால் அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. மெல்போர்னில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தெரிவு செய்தது. 50 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்த இந்திய அணி 302 ரன்களை பெற்றது. வங்கதேச அணிக்கு வெற்றி இலக்காக 303 ஓட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் சுறுசுறுப்பாக களமிறங்கிய வங்கதேச அணி இந்திய அணியின் சிறப்பான பந்துவீச்சு மற்றும் களத்தடுப்பிற்கு முகம் கொடுக்க முடியாமல் 45 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 193 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வி கண்டது. வங்கதேச அணி 7வது ஓவரில் 2 விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இழந்து அதன் சரிவிற்கு வழிவகுத்தது. இதுகுறித்து கருத்து வெளியிட்ட வங்கதேசத்து ரசிகர்கள், வங்கதேசம் இந்த ஆட்டத்தில் தோல்வி கண்டிருந்தாலும் இனிவரும் காலங்களில் சிறப்பாக விளையாடும் என ரசிகர்கள் நம்பிக்கை வெளியிட்டனர். இந்திய அணியின் சார்பாக ஆட்டத்தை துவங்கிய ரோஹித் சர்மா, ஷிகர் தவன் ஆகியோர் கூட்டாக மிக நிதானமாக ஆடினர். 16.3 ஓவர்களில் இந்திய அணி 75 ரன்களை பெற்றபோது ஷிகர் தவன் ஆட்டமிழந்தார். பின்னர் 3 ரன்களை மாத்திரமே பெற்ற நிலையில் விராட் கோலியும் அதனையடுத்து ரஹானேவும் ஆட்டமிழந்தனர். போட்டியின் ஆரம்பம் முதல் களத்தில் நிதானமாக ஆடி வந்த ரோஹித் சர்மா 126 பந்துகளுக்கு 137 ரன்களை குவித்தார். இந்திய அணி 173 ரன்களை எடுத்தபோது ரோஹித் சர்மா ஆட்டமிழந்தார். இந்த ஆட்ட நாயகனாக இந்திய அணியின் ரோஹித் சர்மா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய அணியின் வெற்றி கொண்டாட்டத்தில் உள்ள இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள், நடப்பு சாம்பியனான இந்தியா இந்த முறையும் கோப்பையை தனதாக்கும் என்றனர். நாளை வெள்ளிக்கிழமை அடிலைடில் நடைபெறவுள்ள 3வது காலிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவும் பாகிஸ்தானும் மோதவுள்ளன.
உலகக்கோப்பை கிரிக்கெட் குறித்த செய்தியை வழங்கியவர் பிரதீபன் புனிதசீலன். நேர்களே, உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி முடிவுகள் குறித்த செய்திகளை தமிழோசையில் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். வானொலியிலும் இணையதளத்திலும் நேர்கள் தங்களது கருத்துக்களை இணையதளம் மூலமாகவும் தபால் மூலமாகவும் தொடர்ந்து எங்களுக்கு எழுதுங்கள். உங்களது கருத்துக்கள் நேர் நேரத்தில் இடம்பெறும். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகளுடன் மீண்டும் பிரதீபன் புனிதசீலன்.
ரஷ்யாவுடனான உறவு மற்றும் கிரேக்கத்தின் கடன் பிரச்சினை ஆகியவை குறித்து கலந்தாலோசிப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் பிரசல்ஸில் சந்திக்கின்றனர். துனிஸ் நகரின் அருங்காட்சியகத்தில் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் மீது நடந்த மோசமான தாக்குதல் தொடர்பில் 9 பேரை கைது செய்துள்ளதாக துனிசிய நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அரசு வெளியிடும் புவியை வெப்பமடையச் செய்யும் கிரீன் ஹவுஸ் வாயுவை குறைக்கும் ஒப்பந்தம் ஒன்றில் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா இன்று கையெழுத்திடவுள்ளார். சியரா லியோனில் இபோலா நோயை முறியடிக்கும் முயற்சியாக சுமார் 25 லட்சம் பேர் அடுத்த வாரத்தில் 3 நாட்களுக்கு வீடுகளில் முடக்கி வைக்கப்படவுள்ளனர்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எம்முடைய இன்றைய நிகழ்ச்சியையும் எம்முடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் எம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற முகவரியில் தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.